நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
கொரோனா பரவலை தடுப்பதற்காக நாடு முழுவதும் தளர்வில்லா முழு ஊரடங்கு அமலில் இருந்தபோது அனைத்து தொழில்களும் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டன. குறிப்பாக கட்டுமான பணிகள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டன. ஆனாலும் இந்த ஊரடங்கு காலத்தில் ஒரு தரப்பினர் மட்டும் சிறிதும் பாதிக்கப்படவில்லை. இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் அதிக நேரம் வேலை செய்து அதிக அளவில் பணம் சம்பாதித்தனர். அவர்கள் யார் என்றால் மணல் கொள்ளைகளில் ஈடுபட்டு வருபவர்கள்தான். நாட்டில் உள்ள அனைத்து தொழில்களும் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டாலும் தங்கு தடையின்றி நடப்பது மணல் கொள்ளை மட்டுமே என்று வேதனை தெரிவித்தது வேறு யாருமல்ல, அது சென்னை உயர்நீதிமன்றம். மிக கடுமையான மற்றும் வேதனையான வார்த்தைகள் மூலம் கடந்த செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி மணல் கொள்ளை தொடர்பான ஒரு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பின் ஒரு பகுதிதான் இது. மணல் கடத்தல் தொடர்பான அனைத்து வழக்குகளையும் ஒன்றாக சேர்த்து விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் 15 பேரின் முன்ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்தது. மணல் கடத்தலை தடுப்பதற்கு மிக கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து பல உத்தரவுகளை பிறப்பித்தாலும் மணல் கடத்தல் வழக்குகளில் முன்ஜாமீன் பெறுவோரின் எண்ணிக்கை சிறிதும் குறையவில்லை என்று வேதனை தெரிவித்தார் நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா. மேலும் இந்த வழக்கின் தீர்ப்பில் தனது வேதனை மற்றும் கோபத்தையும் வெளிப்படுத்தியது சென்னை உயர்நீதிமன்றம் என்றால் அது மிகையல்ல. தமிழகத்தில் தினமும் மணல் கொள்ளைகள் நடைபெற்று வருவதாகவும் முன்ஜாமீன் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் தவறு செய்பவர்கள் எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை என்று தெரிவித்த நீதிபதி, சமீப காலங்களில் பெரிய வாகனங்களில் மணல் கடத்தப்படுவதில்லை என்றும் மாட்டு வண்டிகளில் மணல் கடத்தப்படுவதாக தெரிவித்தார். தமிழகத்தில் மணல் கொள்ளையால் சுற்றுப்புற சூழல் மிக கடுமையாக பாதிக்கப்படுவதாக வேதனை தெரிவித்த நீதிமன்றம் அரசியல்வாதிகளும் மணல் கொள்ளைகளுக்கு காரணம் என்று கடிந்து கொண்டது. மணல் கொள்ளையில் ஈடுபடுவோருக்கு உதவும் அரசியல்வாதிகள் மட்டுமல்லாமல் ஒப்பந்ததாரர்கள், தொழிற்சங்கங்கள், வருவாய்த்துறை ஊழியர்கள் மற்றும் காவல்துறையினரையும் நீதிமன்றம் ஒரு பிடி பிடித்தது. மணல் கொள்ளையில் ஈடுபடுவோர்களின் பேராசை அதிகரித்து வருவதாகவும் நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் கண்மூடி இருக்காது என்று எச்சரித்தது. மிக கடுமையான நடவடிக்கைகள் மூலம் மணல் மற்றும் கனிம வள கொள்ளைகளை தடுத்து விடலாம் என்று கருத்து தெரிவித்த நீதிமன்றம் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்று தெரிவித்துள்ளது. மணல் கடத்தல் வழக்குகளில் சிக்குபவர்களுக்கு இனி முன்ஜாமீன் கிடையாது என்ற உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு பல்வேறு சமூக அமைப்புகள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தாலும் தமிழகத்தில் மணல் கடத்தல் குறையுமா என்ற பெரிய கேள்வியும் எழுப்பப்படுகிறது. தமிழகத்தில் அதிக அளவில் நடைபெற்று வரும் மணல் மற்றும் கனிம வள கொள்ளைகள் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பின் காரணமாக முடிவுக்கு வருமா என்ற கேள்வியுடன் சில சமூக ஆர்வலர்களை சந்தித்தோம். மணல் கொள்ளைகளுக்கு எதிராக தமிழக அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் திருப்திகரமாக இல்லை என்று வேதனை தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு பெண்கள் இணைப்பு குழுவின் மாநில தலைவி ஷீலு.
இந்த தீர்ப்பு வந்து உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பு தான். ஆனா இதுக்கும் முன்னாடியும் பாத்தீங்க அப்படின்னா கோர்ட்டுகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா தீர்ப்பு கொடுத்துருக்கு. ஆனா அதை நடைமுறைப்படுத்த வேண்டியவங்க நடைமுறைப்படுத்தல அப்படிங்கறதுதான் உண்மையான விஷயம். நடைமுறைப்படுத்த வேண்டியவங்க அப்படிங்கும் பொழுது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தான் மெயினா அதுல வருது. இந்த வழக்கை பொறுத்த வரையும் வந்து ஜட்ஜு ஜெகதீஷ் சந்திரா அவங்க பல வழக்குகளை தொகுத்து இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா 2001-2 அந்த காலகட்டத்துல ஜெகதீஷ் சந்திரா அவர்கள் வந்து ஒரு வழக்கறிஞரா பிராக்டிஸ் பண்ணும்பொழுது நாங்க வந்து திருநெல்வேலி வாசுதேவ நல்லூர்ல குலசேகர பெரியார் அப்படிங்கிற ஆறுல இருந்து சாண்ட் மைனிங் பண்றாங்கிற ஒரு கேஸ நாங்க போட்டோம். அந்த கேஸுக்கு எங்களுக்காக வழக்காட்டின வக்கீல் அவர் அப்போ இந்த விஷயத்தை பற்றி முழுமையாக தெரிந்தவர் அப்படிங்கிற அந்த இது. அதனால சாண்ட் மைனிங்கை பற்றி முழுமையான அதனுடைய பிரச்சனைகள் ஆழம் இது நீளம் அகலம் ஆழம் எல்லாவற்றையும் புரிந்த ஒரு ஜட்ஜ் அப்படிங்கறதுனால அவருடைய தீர்ப்பு வந்து மிகவும் அருமையான ஒரு தீர்ப்பு. மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அது எப்படி நடைமுறைப்படுத்த போறாங்க அப்படிங்கறதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கு.
இந்த தீர்ப்பு குறித்து தனது கருத்தை பதிவு செய்கிறார் பூ உலகின் நண்பர்கள் சுந்தர்ராஜன்.
உயர்நீதிமன்றம் வந்து மணல் கொள்ளையை தடுப்பதற்கு கனிம வெள்ள கொள்ளையை தடுப்பதற்கு பல தீர்ப்புகளை வந்து வழங்கியிருக்கு. குறிப்பாக அந்த அந்த இப்ப நீங்க சொல்ற ஜட்மெண்ட்ல இருந்து நிறைய பழைய தீர்ப்புகளை சுட்டி காமிச்சிருக்காங்க. ஆனா இது வந்து ஒரு முன்ஜாமீன் கொடுக்கப்பட்டதை வந்து ரத்து பண்றது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பா பாக்குறேன். ஏன்னா ஒரு ஜுடிஷியல் சிஸ்டத்துல வந்து இத்தனை நாள் இருந்தா ஜாமீன் கொடுத்துடலாம், எப்படியே முன்னாடியே ஜாமீன் வாங்கிக்கலாம், அதிசிபேட்டரி பெயில் வாங்கிக்கலாம், முன்ஜாமீன் வாங்கிக்கலாம்னு ஒரு ஒரு லூப் ஹோல பயன்படுத்தி மணல் கொள்ளை வந்து ஒரு அளவுக்கு அதிகமா வந்து போயிட்டு இருந்துச்சு. இப்ப கோர்ட் என்ன நம்புதுன்னா இந்த மாதிரி முன்ஜாமீன் கொடுக்க கூடாது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சின்ன லெவல்ல, ஏன்னா எவ்வளவோ ஃபைன் போட்டு பார்த்தாச்சு, எவ்வளவோ மிரட்டி பார்த்தாச்சு, எவ்வளவோ காவல்துறை சொல்லி, ஆனா அந்த அந்த அதோடைய அந்த வணிகம் வந்து மிகப்பெரிய அதனால எதை பத்தியுமே கவலை இல்லாம ஃபைனை கட்டிட்டு போறாங்க அப்படிங்கறனால நாங்க வந்து முன்ஜாமீன் கொடுக்கறதில்ல. அப்போ வந்து மணல் கொள்ளையில ஈடுபட்டவங்களுக்கு வந்து கைது கைது நடவடிக்கை இருக்கும்னா ஒரு சின்ன லெவல்ல வந்து அந்த மணல் கொள்ளையில ஈடுபடுறவங்களுக்கு வந்து ஒரு சின்ன லெவல்ல ஒரு பயம் ஏற்பட்டு அவங்க வந்து அதை கொஞ்சம் குறைப்பாங்க அப்படின்னு நம்பிக்கையில உயர்நீதிமன்றம் வந்து தீர்ப்பு வாங்கியிருக்கு. இது மேலும் கடுமையாக்கணும் அதுல அவங்களே சொல்லிருக்காங்க, டிஜிபி வந்து ரொம்ப அதிகமா கண்காணிக்கும் சொல்லிருக்காங்க, மேலும் கடுமையாக நாம வந்து சொல்லிட்டு இருக்கோம்.
மணல் கடத்தலை தடுக்க தமிழக அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் போதுமானதாக உள்ளதா?
போதுமானதாகவே இல்லைங்க. ஏன்னா வந்து அவங்களுடைய ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை ரொம்ப ஸ்ட்ரிக்டா பிடிக்கணுங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இங்க தமிழ்நாட்டில இருந்து எம்சாண்டு கேரளாவுக்கு போறதற்கு கேரளாவினுடைய ஒரு அமைச்சரும் அமைச்சருடைய இது இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியெல்லாம் அந்த எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து அரசியல்வாதிகளும் இதுல இன்வால்வ் அப்படிங்கறது மிக தெளிவா தெரியுது இல்லையா. அதனால அரசு இப்பொழுது எடுக்கிற நடவடிக்கை போதுமான நடவடிக்கை இல்லை, ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஏன்னா இயற்கை இல்லாம நம்ம எல்லாம் வாழவே முடியாது அப்படிங்கறத என்னைக்கு அரசியல்வாதிகளும் தலைவர்களும் உணர்கிறார்களோ, இந்த இயற்கையை அழிச்சோம்னா நம்மளே அழிஞ்சிருவோங்கிறத புரிதல் அவர்கள் யாருக்குமே இல்லை.
தமிழக அரசின் நடவடிக்கைகள் 1% கூட திருப்திகரமாக இல்லை என்று தெரிவித்துள்ளார் சுந்தர்ராஜன்.
ஒரு ஒரு ஒண்ணுமே செய்யல தமிழக அரசு. இதோட பெரிய துயரமே, தமிழகத்தோட பெரிய துயரமே வந்து மணல் கொள்ளை வந்து அதாவது கட்டுக்கடங்காமல் யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லாமல் ஒரு பெரிய மணல் மாஃபியா வந்து தமிழ்நாட்டுல வந்து இயங்கிட்டு இருக்கு. அதோடைய கட்டுப்பாட்டுலதான் எல்லாமே இயங்குது, அந்த மாஃபியாவோட கட்டுப்பாட்டுலதான் எல்லாமே இயங்குது. தமிழக அரசோட நடவடிக்கை வந்து எந்த விதத்திலும் ஒரு துளி அளவு கூட வந்து மணல் கொள்ளையை என்பதை வந்து நம்ம கண்கூடா வந்து பார்த்துட்டு இருக்கோம். பல நகரங்கள் வந்து நீர் நிலத்தடி நீர் இல்லாம வந்து வறண்டு போயிருக்கு. தமிழகத்தோட நிலப்பரப்புல வந்து 30% நிலப்பரப்பு வந்து பாசனமாகிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் இதுவும் ஒரு காரணம். அப்போ வந்து தமிழக அரசோட எந்த நடவடிக்கையும் எதிலும் எந்த விதத்திலும் இந்த மணல் கொள்ளை தடுப்பதற்கான எந்த முன்னெடுப்பும் இல்லை.
சிறிய அளவில் மணல் கொள்ளையில் ஈடுபடுபவர்கள் மட்டுமே கைது செய்யப்படுவதாகவும் பெரிய முதலைகள் இதிலிருந்து தப்பிவிடுவதாகவும் தெரிவித்துள்ளார் ஷீலு.
காவல்துறைக்கு வந்து நெருக்கடி இருக்குங்க கேஸ் போடுறதுக்கு. பாருங்க யார் மேல கேஸ் போடுறாங்கன்னு பாருங்களேன். இதுல வந்து பெரிய பெரிய ஆளுங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த மணல் கொள்ளையை பற்றி சொல்லும் பொழுது மணல் மாஃபியாங்கிற பேரை சேர்த்தே தான் சொல்லுவாங்க. அப்படி பெரிய கொள்ளை கூட்டக்காரர்கள் கொள்ளையடிப்பது போல இந்த மணலை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிற இதுல ஒரு சின்ன டிராக்டரை பிடிச்சோம், ஒரு எத்மோரை பிடிச்சோம் அப்படின்னு ஒரு கேஸ் போடுறாங்க. அப்ப பெரிய இதையெல்லாம் விட்டுட்டு சின்ன சின்ன ஆளுங்க மேல கேஸ் போட்டு நாங்களும் பாருங்க எங்க சைட்ல கேஸ் போட வேண்டியது, நாங்க நியாயப்படி தான் நடக்கிறோம், நாங்க கேஸ் போட்டுக்கோம் அப்படின்னு கணக்கு காட்டுறாங்க.
ஆற்று மணல் மட்டுமல்ல எம்சாண்டும் கடத்தப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.
இப்ப எம்சாண்ட் என்னாச்சு அப்படின்னா வந்து சாண்ட் மைனிங்க்கு மேல எம்சாண்ட் பிரச்சனை அதிகமாயிருக்கு. அப்படியே குன்றுகள் வேலூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா குட்டி குன்றுகளை எடுத்து அப்படியே முழுசா வந்து 1 வருஷம் 1.5 வருஷத்துல அந்த குன்றே காணாம போயிருது. மொத்தி ஈக்குவலா வந்து எம்சாண்ட் கொள்ளையும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு இப்ப தமிழ்நாட்டுல.
தமிழகம் மணல் கொள்ளையால் எந்த அளவு பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை விளக்குகிறார் சுந்தர்ராஜன்.
நீங்க வந்து ஒரு தொடர் வண்டியிலயோ அதாவது ட்ரெயின்லயோ இல்லாட்டி கார்லயோ போறீங்க அப்படின்னா ஒரு பாலத்துக்கு பாலத்தை கிராஸ் பண்ணும் போது கீழே வந்து தண்ணி ஓடுச்சுன்னா அது வந்து தமிழ்நாடு கிடையாது, லாரி ஓடுச்சுன்னா தமிழ்நாடுன்னு சொல்லி தெரியும். அந்த பாலத்துக்கு கீழே ஆத்துல லாரி ஓடுச்சுனாலே தமிழ்நாடு உங்களுக்கு வந்து தெரியும். அது நீங்க கண்டிப்பாக சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழல் தான் வந்து வந்திருக்குது. இது வந்து விளையாட்டுக்காக சொல்ல 2018-19 வந்து டெல்லியில வந்து ஒரு பாலையாதலை பாலைவனம் ஆதலை தடுப்பதற்கான சர்வதேச உச்சி மாநாடு வந்து டெல்லியில் நடைபெற்றுச்சு. அதுல வந்து குறிப்பாக தமிழகத்துல வந்து 30% நிலப்பரப்பு பாலைவனம் ஆகி கொடுத்தது அப்படின்னு ஒரு ஆய்வறிக்கை வந்து சொல்லுது. 30% ஆஃப் லேண்ட் இஸ் கெட்டிங் டெசர்டிஃபைடு. நீங்க பாலைவனம் ஆதல்னா அதாவது மணல் தட்டுகளா மணல் மணிலா வந்தாதான் பாலைவனம் கிடையாது, அங்க உயிர்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற நிலப்பரப்பாக மாறினாலும் அது பாலைவனம் தான், அது பாலை தான். இப்படிப்பட்ட ஒரு சூழலை நோக்கி தமிழகம் போயிட்டு இருக்குது. அதற்கு முக்கியமான காரணம், ஒரு முக்கியமான காரணம் வந்து மணல் கொள்ளை அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால மறுக்க முடியாது. ஒரு மிகப்பெரிய சவாலை நோக்கி தான் வந்து தமிழ்நாடு வந்து போய்கொண்டிருக்கிறது. இந்த மணல் மாஃபியாக்களின் பிடியிலிருந்து மணலை எடுக்காவிட்டால் 10-15 ஆண்டுகளில் தமிழகத்தின் அநேக பகுதிகள் முழுவதுமாக பாலைவனமாகிவிடும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது.
மணலை பயன்படுத்தாமல் கட்டுமான தொழில்கள் எப்படி நடைபெறும் என்ற கேள்வியும் எழாமல் இல்லை.
மணல் எடுக்க கூடாது அப்படின்னு தடை செய்ய முடியாது. மணல் எடுக்கலாம் அப்படின்னு கலெக்டர் பெர்மிஷன் கொடுத்திருப்பாங்க. இப்ப உங்களுக்கு வந்து உங்க பகுதியில இத்தனை அடி, இத்தனை நீளம், இத்தனை ஆழத்துக்கு நீங்க மணல் எடுக்கலாம் அப்படின்னு அவங்க பெர்மிஷன் கொடுத்திருப்பாங்க. ஒருவேளை அவர்கள் கொடுத்த அந்த இதை விட அதிகமா எடுத்திருந்தாதான் அவங்க மேல வந்து நம்ம ஆக்சன் எடுக்க முடியும். அதனால நீங்க உங்க கலெக்டர்கிட்ட நெகோசியேட் பண்ணி அவர்கள் எந்த அளவுக்கு கொடுத்திருக்காங்க அதை விட அதிகமா இருந்தால் அதை பார்க்க சொல்லுங்க அப்படின்னு வந்தது. இப்ப பிரச்சனையே அதுதான், மணலே எடுக்க கூடாதுன்னு யாருமே சொல்லல. மணல் எடுக்கணும் நாம. ஆனால் மணல் எடுக்கிறேன்னு சொல்லி அவங்க வந்து பெரிய பெரிய என்ன யானை விழுகிற பள்ளங்களை எல்லாம் தோண்டிட்டு இருக்காங்களே, அதுதானே பிரச்சனை. மணல் எடுக்க கூடாதுன்னே சொல்லல, எடுக்கலாம், ஆனா அதற்குன்னு ஒரு அளவு இருக்கு. சோ அத வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அப்படிங்கறதுதான் மிக முக்கியம். மணலே எடுக்க வேண்டாம்னு யாரும் சொல்லல, கொள்ளையதான் நம்ம க்வெஸ்சன் பண்றோம்.
இது எஸ்பிஎஸ் வானொலிக்காக தமிழகத்திலிருந்து ராஜ்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.